நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய சூட்சும குரு ஜோகி ரமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியினுடைய ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மற்ற முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்தனர் அம்மை காக்கவே அசியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்றைய சத்சங்கம் கேள்வி பதில்களுக்குரிய சத்சங்கம் ஆக வழமையாக சனிக்கிழமைகளில் செய்வோம், அதை தொடர்கின்றேன். என்று ரெண்டு கேள்விகள் வந்திருக்கின்றது, அதை தொடர்ந்து ஒரு அற்புதமான விடயத்தையும் இன்று சிந்திப்போம். முதலாவது கேள்வி ஒரு அன்பரிடமிருந்து, நான் எல்லாவற்றுக்கும் ஆசைப்படுகின்றேன், நான் மாத்திரமல்ல இந்த உலகியலில் எல்லோரும் ஆசைப்படுகின்றார்கள், ஆனால் இந்த ஆசை குறைவதாக தெரியவில்லை, ஆனால் நிச்சயமாக இந்த பயிற்சி மூலமாக அந்த ஆசைகளை நாங்கள் குறைக்கலாம், குறையும் என்ற நம்பிக்கை உண்டு, ஆனால் இதை இலகுவாக அல்லது விரைவாக குறைப்பதற்கு ஏதாவது உத்திகள் உண்டா என்பது அந்த அன்பருடைய கேள்வி. ஆசைகள் விருப்பு வெறுப்பு என்பது எல்லா ஆன்மாக்கள் உயிர்களுக்கு உண்டு, ஆனால் அந்த அன்பர் கேட்ட கேள்வியை நாங்கள் கிரியா பாபாஜியின் கிரியா யோகா முறைப்படியும் சைவ சித்தாந்த முறைப்படியும் சிறிது சிந்திப்போம். உள்நோக்கி இந்த ஆசைகள் எல்லாம் எங்கிருந்து வருகின்றது? மனம்தான் அதற்கு கருவியாக இருக்கின்றது. மனம் சித்தம் புத்தி அகங்காரத்தால் தான் இந்த ஆசைகள் தூண்டப்படுகின்றன. அவை எவற்றினால் வருகின்றது? பொறிகளினால் வருகின்றது. இவற்றை நாங்கள் சைவ சித்தாந்தத்து அடிப்படை கருத்துக்களில் படித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஆசைகளை பற்றி நாங்கள் சிறிது உள்நோக்கி சிந்தித்து பார்ப்போம். அவர் கேட்டதற்கு ஒரு உத்தியை கொடுக்கின்றேன். இங்கு படித்தவற்றிலிருந்து உள்நோக்கி சிந்தித்து பார்க்கும்போது இந்த ஆசைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அலைகள் போல அவற்றில் நாங்கள் சிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் ஒரு நேரத்தில் இவற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்பதும் அறிவு மூலமாக எங்களுக்கு இப்போது தெரியும், சாதகர்களுக்கு. ஆகவே இந்த ஆசைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆசைகள் எப்போது முடியும் என்ற ஒரு கேள்வியை கேட்போம். அதற்குரிய பதில், இந்த நிலையில் பெரும்பாலானோருக்கு அதற்குரிய பதில், அது இந்த பிறப்பில் அல்ல, அடுத்த பிறப்பில் அல்ல, அதுக்கு அடுத்த பிறப்பில் அல்ல, அது ஒரு தொடர்ந்து கொண்டு போகும் ஒரு கதையாக இருக்கும். எங்களுடைய சாதனை பயிற்சியில் நாங்கள் வெற்றி பெற்று கொண்டு போகும் வரைக்கும். ஆகவே அதுவரைக்கும் காத்திருப்பதா என்று மற்ற கேள்வியை கேட்டால் அதற்கு வேறு வழியில்லையா என்றால் அதற்கு சைவ சித்தாந்தம் திட்டவட்டமாக சொல்லுகின்றது, வழி உண்டு. அது என்ன வழி என்று யோசித்து பார்த்தால் பரம்பொருளின் திருவடியை பற்றுவதே அதற்கு ஒரே வழி. ஏன் அவருடைய திருவடியை பற்ற வேண்டுமென்றால் அவர் பேரின்பமானவர். இந்த ஆசைகளால் எங்களுக்கு என்ன கிடைக்கின்றது என்றால் சிற்றின்பங்கள் கிடைக்கின்றன. அந்த சிற்றின்பந்தான் இன்பம் என்று நினைத்து நாங்கள் இந்த ஆசைகளுக்குள் அகப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இந்த சிற்றின்பத்தில் இன்பம் என்பது இன்பம் அல்ல, அது அழியக்கூடியது. பேரின்பம் ஒன்றுதான் இன்பமானது என்றதை அறிவு மூலமாக ஆவது சைவ சித்தாந்தத்திலிருந்து இப்போது அறிந்து விட்டோம். ஆகவே அந்த பேரின்பத்தை தரக்கூடியது இறைவனின் திருவடி. ஆகவே நாங்கள் அந்த திருவடிதான் அந்த பேரின்பத்தை தரும், மற்றதெல்லாம் மாயை, பொய், எல்லாம் நிலைத்திருக்காது என்றதை மீண்டும் 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 எங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போமாக இருந்தால் இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு நாங்கள் சிறிது விரைவாக இந்த ஆசைகளிலிருந்து அறுபட்டு கொள்ளலாம் என்பது அந்த அன்பருக்குரிய பதில். இதை பல அருளாளர்கள் கூட சொல்லியிருக்கின்றார்கள். அது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி இன்னொரு அன்பர் கேட்டிருக்கின்றார். இந்த அன்பர் எங்களுடைய சைவ சித்தாந்த கிரியா யோகா சத்சங்கங்களை கேட்டு வருகின்றார். ஆனால் கிரியா யோகத்தில் இன்னும் தீட்சை பெறவில்லை. அவருடைய கேள்வி பலருக்கு எழும் கேள்விகளில் ஒன்று. அந்த கேள்வி என்னவென்றால், ஐயா, உங்களுடைய சத்சங்கங்கள் கேட்டுக்கொண்டு வருகின்றேன். கிரியா யோகம் முழுக்க முழுக்க சிவயோகத்திலிருந்து வந்தது என்பதை உங்களுடைய குருநாதர் சொல்லியிருப்பதாகவும், யோகி ராமையா அவர்கள் அதை பின்பற்றி அதற்குரிய சிறு சிறு விளக்கங்களை நீங்கள் சொல்லி வருவதாகவும் பார்க்கின்றேன். என்னுடைய கேள்வி என்னவென்றால், நான் சிவயோக த்தில் இருக்கும் சைவ சித்தாந்த அறிவை எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். அந்த வகுப்புகளிலும் பங்கு பெற்றுகின்றேன். ஆனால் கிரியா யோகாவில் நான் இன்னும் இறங்கவில்லை, தீட்சை பெறவில்லை. ஆகவே என்னுடைய கேள்வி என்னவென்றால், பரம்பொருளின் சைவ சித்தாந்த கருத்துக்களை, விளக்கங்களை நான் எடுக்கின்றேன். இந்த நிலையில் உங்களுடைய சாதகர் கூட்டத்திலும் இருக்கின்றேன். இந்த நிலையில் குரு நிச்சயமாக எனக்கு தேவையா? நான் அந்த பரம்பொருளின் விடயத்தை தானே அறிந்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே நான் அந்த குரு நிலைக்கு மேல் இருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன். ஆகவே பரம்பொருளுடைய விடயங்களை சைவ சித்தாந்தம் மூலமாக அறிந்து கொண்டிருப்பதால் திரும்ப ஒரு குரு ஒன்று எனக்கு தேவையா என்னுடைய ஆன்மீக ஈடேற்றத்திற்கு என்பது அந்த அன்பருடைய கேள்வி. அது மிகவும் முக்கியமான கேள்வி, அழகான கேள்வி. ஏனென்றால் அவர் இந்த யோகத்தில் பயணிக்கவில்லை இன்னும். அது அவர் தான் பயணிக்கவில்லை என்று கூறினாலும் அது அதற்குரிய கருத்தல்ல. இறைவனின் அருள் இன்னும் அவருக்கு யோகத்தில் செல்வதற்கு கிடைக்கவில்லை என்பதுதான் முக்கியமான கருத்து அங்கு. அவர் தானாக இன்னும் பயணிக்கவில்லை என்று யோசிக்கலாம். அது அல்ல உண்மை. அவருடைய முற்பிறப்புகளில் செய்த வினைகள் காரணமாக இப்போது அந்த அறிவு நிலையை எடுத்துக்கொண்டிருக்கின்றார். யோக நிலையையும் இந்த பிறப்பிலும் எடுக்கலாம், அடுத்தடுத்த பிறப்புகளிலும் எடுக்கலாம். ஆனால் அந்த அன்பருக்கு சொல்லும் பதில், குரு அருள் இல்லாமல் திருவருள் இல்லை என்று அருளாளர்கள் எல்லோரும் சொல்லுகின்றார்கள். ஆகவே அந்த அருள் பெற்றவர்கள், சிவனின் திரு அருள் பெற்றவர்களே அப்படி ஒரு சொல்லை சொல்லும்போது அதற்கு வேறு விளக்கம் தேவையில்லை. குரு அருள் இல்லாமல் திருவருள் இல்லை. ஆகவே குரு என்பவர் தேவை என்பது அந்த அன்பருக்குரிய பதில். இதை உலகியலில் எப்படி விளங்கப்படுத்தலாம் என்று பார்க்கின்றேன். சைவ சித்தாந்தத்தில் வேறொரு இடத்தில் சொன்ன உபமானத்தை மீண்டும் கொண்டு வருகின்றேன், பேராசிரியர்களுடைய உதவியுடன். இறைவன் என்றால் என்ன? பேரின்பமானவன். ஆகவே ஒரு கடல் அலையை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அந்த கடல் அலை பேரலையாக எவ்வளவோ தூரத்துக்கு அப்பால் தொடங்கி கரையை நோக்கி வருகின்றது. பேரலையின் வேகம் சிறிது சிறிதாக குறைந்து இறுதியில் எங்களை போன்ற சாதகர்கள் கடற்கரையில் நிற்கும் போது இறுதியான அலை வந்து எங்களை தொட்டு கொண்டு செல்கின்றது. அந்த நேரம் அந்த அலையின் வேகம் குறைந்து விட்டது. அதுபோலத்தான் பரம்பொருள். அந்த பரம்பொருள் பேரலை, அதை நீங்கள் கண்களாலும் காணவில்லை, கடலில் கூட ஒரு தூரத்திற்கு மேல் உங்களால் பார்க்க முடியாது. ஆனால் இந்த அலைகள் எல்லாம் நடுவில் இருந்து தொடங்கவில்லை, அது கடலின் அந்த மற்றைய எல்லையிலிருந்து தொடங்கக்கூடிய ஒரு அலை, பேரலை. அந்த பேரலையை இந்த சிற்றலை ஆக்கிக் கொண்டு அந்த கடலில் வந்து இறுதியாக கரை சேர்கின்றது சிற்றலை. ஆகவே இந்த பேரலையாக இறைவனும் இந்த சிற்றலைகள் கடைசியாக வந்திருக்கும் இடத்தில் நாங்கள் ஆன்மாக்களாகிய உயிர்களும் இருக்கின்றோம். ஆகவே யார் இந்த தொடர்பினை இந்த அலைகளை வைத்து பார்க்கும் பொழுது யார் இந்த அலைகளை பேரலைகளை சிற்றலைகளாக கீழே கொண்டு வந்தார்கள் என்ற உதாரணத்தை எங்களுடைய பரம்பொருளுடனும் ஆன்மாக்களுடனும் வைத்து பார்க்கும் போது அந்த இடையில் அந்த அலையை கொண்டு வருபவர்கள் தான் அருளாளர்கள். ஆகவே அந்த குருமார்கள், அந்த அருளாளர்கள் இல்லாமல் உங்களால் அந்த பேரலையை சந்திக்கவும் முடியாது, அந்த பேரலையில் கிடைப்பவற்றை எடுக்கவும் முடியாது. ஆகவேதான் குரு தேவைப்படுகின்றார். இன்னொரு உதாரணம் மூலமாக சொன்னால், எலக்ட்ரிசிட்டி கரண்ட், எலக்ட்ரிசிட்டி பவர், அது ஜெனரேஷன் ஆகும் இடத்திலிருந்து, ஜெனரேட்டர் என்றால் ஹை வோல்டேஜில் இருந்து இன்னொரு பகுதிக்கு, அந்தந்த நகரங்களுக்கு இன்னும் அடுத்த ஹை வோல்டேஜ் நிலையில் இறங்கி அதற்கு பின் அந்த நாட்டுக்குரிய லோ வோல்டேஜுக்கு வந்து வீட்டிற்கு 24 வோல்ட்டிலையும் 120 வோல்ட்டிலையும் கனடாவில் வந்து கொண்டிருக்கின்றது. மற்ற இடங்களில் 220 வோல்ட்டிலும் 24 வோல்ட்டிலும் வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே பரம்பொருள்தான் அந்த ஜெனரேட்டர். அதுக்கு புற இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டேஷன்ஸ் தான் இந்த அருளாளர்கள். ஆகவே அந்த ஹை வோல்டேஜை நாங்கள் எங்களுடைய வீட்டிற்கு பாவிப்பதற்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டேஷனில் இருந்து மீண்டும் வீட்டிற்கு வெளியால் ஒரு ஹை வோல்டேஜாக வந்து வீட்டிற்குள் வந்து சேருகின்றது. அது இன்னொரு உதாரணம். அதுபோலத்தான் இந்த அருளாளர்களும் குருமார்களும். ஆகவே அந்த அன்பருக்குரிய பதில், குரு அருள் இல்லாமல் திருவருள் இல்லை என்பதை மறக்க வேண்டாம். ஆனால் இறை சித்தத்தின்படி அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது இந்த பிறப்பிலா அடுத்த பிறப்பிலா என்பது உங்களுடைய வினைப்பயன்களுக்கு ஏற்றவாறு கிடைக்கும். இதை வைத்து இன்னொரு முக்கியமான இடத்திற்கு இன்று உங்களை கூட்டி செல்கின்றேன். நாளை ஞாயிற்றுக்கிழமை மணிவாசகருடைய குரு பூஜை. மணிவாசகரை தெரியாதவர்கள் ஒருவரும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் எல்லா சாதகர்களுக்கும், எல்லா சிவனடியார்களுக்கும், எல்லா உலக ஆன்மாக்களுக்கும் திருவாசகம் என்னும் தேனை கொடுத்திருக்கின்றார். ஆகவே அவரை பற்றி இந்த ரெண்டு கேள்விகளிலும் இருந்து அது அவருக்கும் பொருந்தும் கேள்வியாக இருப்பதால் குருமார்கள் நிலையில் அதிலிருந்து தொடர்ச்சியாக இப்போது அவரை சிந்திக்க விரும்புகின்றேன். வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்டம் என்று வள்ளலார் பாடுகின்றார். ஆகவே இந்த வள்ளலார் யார் என்று பார்த்தால், மணிவாசகரை குருவாக ஏற்று தன்னுடைய சேவையை இந்த உலகத்திற்கு கொடுத்த ஒரு அருளாளர். அவருக்கு மணிவாசகர் மீது அளவு கடந்த பிரியம். அவரையே அவர் பாவித்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தார் வள்ளலார். ஆகவே இந்த மணிவாசகர் என்னத்தை எங்களுக்கு தந்தார் என்று பார்த்தால், சோஸ்திரங்களில் மிகவும் சிறந்த சோஸ்திரமான திருவாசகத்தை தந்தார் என்று வள்ளலார் கூறுகின்றார். ஏனென்றால் சாஸ்திரத்தில் மிகுந்த நூல் திருமந்திரமாகவும் சோஸ்திரத்தில் மிகுந்த நூல் திருவாசகமாகவும் அதை கொடுத்திருக்கின்றார் என்று வள்ளலார் குறிப்பு கொடுக்கின்றார். அது மாத்திரமல்ல, திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பதும் அவருடைய ஒரு சொற்றொடர். ஆகவே இந்த மணிவாசகரை குருவாக கொண்ட வள்ளலாருடைய இந்த சொற்றொடர்கள் மிகவும் அற்புதமானவை. அதைவிட இன்னொரு விடயத்திலும் இந்த திருவாசகம் சிறப்பு பெறுகின்றது. அது என்னவென்றால், கடவுள் மனிதனுக்கு கூறிய நூலாக பகவத்கீதை அமைகின்றது. மனிதன் மனிதனுக்கே கூறிய நூலாக திருக்குறள் அமைகின்றது. அதே நேரம் மனிதன் கடவுளுக்கு கூறிய நூலாக திருவாசகம் அமைகின்றது. இது மணிவாசகரின் வரலாறு. ஆகவே இந்த திருவாசகம் என்பது இறைவன் கைப்பட எழுதிய ஒரு நூல். இந்த திருவாசகம் பாடப்பெற்றது திருப்பெருந்துறையில், அரங்கேறியது சிதம்பரத்தில் தில்லையில். அதற்கு கதையே உண்டு. நான் கதைக்குள் போகாமல் யோகத்திற்கு தேவையானவற்றை மாத்திரம் இங்கு பார்ப்போம். சிதம்பரத்தில் ஒரு அந்தனர் வடிவில் இறைவன் வந்து மாணிக்கவாசகரிடம் அந்த திருவாசகத்தை பாடும்படி சொல்லி அவர் கைப்பட எழுதுகின்றார் திருவாசகத்தை. அது முடிந்தவுடன் திருவாசகம் பாடிய வாயால் ஒரு கோவை பாடு என்று சொல்லி திருக்கோவையார் என்ற ஒரு நூலையும் இறைவன் எழுதுகின்றார். எழுதி அவற்றை சிற்றம்பலத்தில் படிக்கட்டில் வைத்துவிட்டு அவர் மறைந்து விடுகின்றார். அப்படியான அற்புதமான நூல் மணிவாசகர் சொல்ல இறைவனால் எழுதப்பட்ட நூல். அடுத்த நாள் அந்தணர்களின் கேள்விகளுக்கு மணிவாசகர் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நேரத்தில் அந்தணர்கள் கேட்கின்றார்கள், இந்த நூலை பற்றிய விளக்கம் வேண்டுமென்று. அதற்கு மணிவாசகர் சிற்றம்பலத்தில் இருக்கும் நடராஜரை காட்டி அவர்தான் இந்த நூலுக்கு விளக்கம் என்று சொல்லி முடிந்தவுடன் அவர் அந்த இடத்தில் இறைவனுடைய ஜோலியில் கலக்கின்றார் என்பது அவருடைய வரலாறு. இங்கு நாங்கள் என்ன பார்க்க வேண்டுமென்றால், இந்த திருவாசகம் என்ற அற்புதமான நூல் யோக மார்க்கத்தில் பயணித்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகவும் மிகவும் உகந்த நூல். அதிலும் சிவபுராணம் திருவாசகத்தில் மணிவாசகர் பாடியிருக்கின்றார். இந்த சிவபுராணத்தில் உங்களுடைய யோகத்திற்கு வேண்டிய பல விடயங்களும் விளக்கங்களுடன் அமைந்திருக்கின்றது மணிவாசகருடைய சிவபுராணத்தில். ஆகவே நாங்கள் யோக சாதகர்கள் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள். ஏனென்றால் மணிவாசகரின் சிவபுராணத்தை உள்ளன்புடன் பாடினாலும் சரி, வாசித்தாலும் சரி, அன்பில்லாமல் வாசித்தாலும் சரி, அதனால் கிடைக்கும் பயன்கள் அளப்பெரியது. அது உலகத்தில் இருக்கும் எல்லா ஆன்மாக்களுக்குமாக பாடப்பட்ட ஒன்று. மணிவாசகர் எல்லா ஆன்மாக்களுக்காகவும் அந்த சிவபுராணத்தை பாடினார். அப்படி இருந்தாலும் யோகத்தில் செல்பவர்களுக்கு அதில் மிகுந்த ஆழ்ந்த கருத்துக்கள் உண்டு. ஆகவே சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களிலிருந்து, சிவ யோகத்திலிருந்து உருவான கிரியா யோகத்தில் வரும் எல்லாவற்றிற்கும் திருவாசகத்திலும் விளக்கமும் உண்டு. அதை பற்றிய கருத்துக்கள் முழுக்க முழுக்க அமைந்திருக்கின்றது. ஆகவே சாதகர்களே, இந்த திருவாசகத்தை படித்து பாருங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படியுங்கள். பாடத் தேவையில்லை. அதில் இருக்கும் அறிவு உங்களை நோக்கி வரும். அதைவிட இந்த திருவாசகத்தை பற்றி வள்ளலார் சொல்லும் போது, இது ஆறறிவுடைய மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த திருவாசகத்தின் ஐந்து அறிவுள்ள பிராணிகளை கூட நிலையை உயர்த்துவதற்கு மிகவும் அற்புதமான நூல் என்று வள்ளலார் அருளாளர் அவர்கள் கூறுகின்றார்கள் தன்னுடைய ஒரு செய்தியில். ஆகவே இப்படியான இந்த நூலை நீங்கள் படிக்கலாம், மனமுருகி பாடலாம், இரண்டு விதத்தில் நீங்கள் சென்றாலும் உங்களுக்கு அதில் நற்பயனே என்பதை வள்ளலார் மீண்டும் வலியுறுத்துகின்றார் தன்னுடைய குருவை வைத்து. இனி அடுத்ததாக இந்த நூல் என்ன மாதிரி உங்களுக்கு யோகத்தில் இருப்பவர்களுக்கு சாதனையில் உதவுகின்றதென்றால், உங்களுடைய பொறி அடக்கத்திற்கு மிகவும் உகந்த வழிகளை அந்த வரிகள் கூறுகின்றன. உங்கள் உடலில் பொருத்தப்பட்டிருக்கும் பொறிகளால் தான் எங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே. அவற்றை அடக்குவதற்குரிய வழிகள், அவற்றிலிருந்து வெல்வதற்குரிய வழிகள் அதில் கூறப்படுகின்றது. இந்த நூலமைந்த விதத்தை மாத்திரம் பார்த்து இன்றைய சத்சங்கத்தை முடிப்போம். 95 வரிகளுடன் இந்த சிவபுராணம் அமைந்திருக்கின்றது. அவற்றை நாங்கள் இவ்வளவு காலமும் அதை ஒரு பாடலாக பாடி அதில் தெரிந்த விடயங்களை ஆங்காங்கே எடுத்திருந்தாலும், கிரியா சாதகர்களே, இனி அந்த நூலை பார்க்கும்போது அதை எப்படி வகுத்து மணிவாசகர் பாடியிருக்கின்றார் என்பதின் ஒரு சிறிய நுட்பத்தை இங்கு கூறிவிடுகின்றேன். அருளாளர்கள் கூறிய நுட்பம்தான். அதாவது, முதல் 16 வரிகளையும் அந்த சிவபுராணத்தில் சிவனை வாழ்த்தி பாடுகின்றார். அதை வாழ்த்து மங்கள வாழ்த்து என்ற முறையில் முதல் 16 வரிகளும் சிவபுராணத்தில் பாடப்பட்டிருக்கின்றது மணிவாசகரால். அதன் பின் அந்த 17வது வரியிலிருந்து 28வது வரி வரையும் மணிவாசகர் தன் நிலையை பாடி காட்டுகின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது, தன்னுடைய நிலையை. ஆகவே 29வது வரியிலிருந்து 46 வரி வரைக்கும் சிவனின் சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது. 46வது வரியிலிருந்து 58வது வரி வரைக்கும் தன்னுடைய சிறுமைகளை மாணிக்க வாசகர் கூறுகின்றார். அதில் தான் நாங்களும் அடங்கியிருக்கின்றோம். அவர் தன்னுடைய சிறுமைகளை கூறும்போது எல்லா ஆன்மாக்களுடைய சிறுமைகளையும் அங்கு கூறியிருக்கின்றார். தன்னை போல்தான் எல்லா ஆன்மாக்களும் இறைவனின் திருவடியை நோக்கி வர விரும்புகின்றது. ஆகவே எங்களுடைய ஆன்மாக்களின் நிலை என்ன என்பதை தன்னை சிறுமைப்படுத்தி எங்களுடைய ஆன்மாக்களுக்காக அவர் இறைவனிடம் கேட்கின்றார் அந்த வரிகளில். அதன் பிறகு வரும் வரிகள் 58லிருந்து 71 வரையும் சிவனின் பெருமைகளை கூறுகின்றார் சிவபுராணத்தில். 71வது வரியிலிருந்து 85வது வரி வரைக்கும் சிவனின் தத்துவங்களை கூறுகின்றார். 85வது வரியிலிருந்து 95வது வரி வரைக்கும் ஒரு நூலில் அமைவது போல நூலின் பயனை கூறுகின்றார் இறுதியில். இவ்வாறாகத்தான் அந்த 95 வரிகளும் அமைந்திருக்கின்றது என்று திருவாசகத்துக்கு விளக்கம் தந்த அருளாளர்கள் கூறியிருக்கின்றார்கள். இவற்றை நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த திருவாசகம் என்ற சிவபுராணம் என்ற திருவாசக நூலை யோக சாதகர்கள் படித்து பார்ப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு இன்னும் மேலதிக விளக்கம் அதில் கிடைக்கும். அதைவிட எவ்வளவு அற்புதமான கருத்துக்கள் உங்களுடைய சாதனையை மெருகூட்டுவதற்கு அமைந்திருக்கின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே இன்றைய சத்சங்கத்தில் நாங்கள் 2 கேள்விகள் மூலம் ஆரம்பித்த சத்சங்கத்தை, அந்த 2 கேள்விகளுக்கும் கொடுத்த பதில்களில் மணிவாசகர் எங்கு கலந்திருக்கின்றார் என்றதை அதை நாங்கள் நீட்டி மணிவாசகரின் சிறப்பு என்ன? இந்த திருவாசகத்தின் சிறப்பு என்ன? இந்த திருவாசகத்தால் சாதகர்களுக்கு கிடைக்கும் நன்மை என்ன? இந்த திருவாசகத்தை எப்படி மணிவாசகர் ஒழுங்குபடுத்தி பாடியிருக்கின்றார்? அவற்றை நாங்கள் அறிந்து உணர்ந்து உருகி பாடினால் எவ்வளவு பயன் கிடைக்கும்? அதை அறியாமல் பாடினாலும் பயன் உண்டு. இவற்றையெல்லாம் பார்த்திருக்கின்றோம். ஏன் இதை திருவாசகத்தேன் என்று சொன்னார்கள் என்றால், அருளாளர்கள், இறைவனால் எழுதப்பட்டது, அதாவது ஒரு மனிதன் இறைவனுக்கு சொன்ன நூலாக நாங்கள் தொடக்கத்தில் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில் ஒரு மனிதன் ஆகிய மணிவாசகர் அருளாளர் இறைவனுக்கு சொல்ல சொல்ல இறைவன் எழுதிய நூல் என்றதை பார்த்து விட்டோம். ஏன் இறைவனுக்கு இந்த நூல் தேவைப்பட்டது? ஏன் அவர் வந்து இதை எழுதி தனக்கே எடுத்துக்கொண்டார் என்றதற்கும் அருமையான விளக்கம் திருவாசகத்தில் தரப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் ஊழிக்காலம் என்று ஒன்று இருக்கின்றது. நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் படித்து கொண்டு போகப் போகின்றோம். அது உலகின் முடிவை குறிக்கும் காலம். எல்லாம் அழிந்து போவும். படைத்தல், காத்தல், அருளல், அழித்தல், மறைத்தல், சாரி, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற ஐந்து தொழிற்பாட்டுகளிலும் இந்த அழியும் தன்மை மூன்றாவதாக அமைந்திருக்கின்றது. அந்த காலத்தில் இந்த உலகத்தில் எல்லாமே அழிந்துவிடும் என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. அதை ஊழிக்காலம் என்றும் சொல்வார்கள். அந்த ஊழிக்காலத்தில் இந்த இடத்தில் மீந்து மின்கியா மிகு இறுதியாக இருப்பவன் சிவனே. ஏனென்றால் அவன் அழித்தல் தொழில் புரிபவரால்தான் அந்த இறுதி நிலையில் அவன் ஒருவனே இருப்பான் என்பது சைவ சித்தாந்தத்தில் மிகவும் தெளிவாக கூறப்படுகின்றது. ஆகவே அவன் அந்த நேரத்தில் இருக்கும் போது ஒன்றுமே இராது. திரும்ப சுழற்சியின்படி படைத்தல், காத்தல் என்று திரும்ப தொடங்குவது அவனே. அதற்குத்தான் அவன் சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வந்து படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் இவற்றை மற்றவர்களை கொண்டு செய்விக்கின்றான். ஏனென்றால் அந்த அழித்தல் தொழிலை மாத்திரம் தன் கையில் வைத்துக் கொள்கின்றான். அவன் ஒருவனே அதை செய்ய முடியும். அவன் ஒருவனே அதன் பின் இருந்து திரும்ப இந்த சுழற்சியை கொண்டு வர முடியும். அதனால்தான் அவன்தான் முழு முதல் கடவுள் என்று திட்டவட்டமாக சைவ சித்தாந்தம் வரையறுக்கின்றது. மற்றவர்கள் எல்லோரும் சுழற்சியில் இறந்து வர வேண்டியவர்கள், அழிந்து வர வேண்டியவர்கள், அதை ஒடுக்கல் என்று சொல்லுவோம். ஆகவே அந்த ஊழி காலத்தில் தான் தனியாக இருக்கும் அந்த சமயத்தில் இந்த திருவாசக தனக்கு தேவை என்ற நிலையில் இந்த திருவாசகத்தை மணிவாசகர் மூலம் உருவாக்கினார் என்பது திருவாசகத்தின் சிறப்பு என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து கேள்வி பதில்களுக்கு விடை காண்பதற்கு பாபாஜியுடன் சேர்ந்து உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய நமோ. இப்போது இறைவன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் நாங்கள் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் கிரியா
பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கத்தில் முதலாவது கேள்விக்கு, அதாவது ஆசை பற்றிய கேள்விக்கு சிறந்த விளக்கம் தரப்பட்டது. அடுத்து ஆசையை அனுபவித்தே குறைக்கலாம் என்றால் ஆசை தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதால் முடிவாக பரம்பொருளின் கருணையால் தான் முடியும் என்பது சிறந்த விளக்கம் தரப்பட்டது. அடுத்து இரண்டாவது கேள்விக்குரிய பதில், ஒருவரில் இல்லாமல் சிறுவரில் இல்லை என்பதிலிருந்து தெளிவாக விளக்கப்பட்டது. அடுத்து மாணிக்கவாசகரின் குரு பூசை என் சிறப்பு அம்சங்கள் சிறப்பாக விளக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, மாணிக்கவாசகரின் சிறப்புகள் பற்றியும் சிறந்த விளக்கம் தரப்பட்டது. எனவே திருவாசகத்துக்கு உருகாதவர் ஒரு வாசகத்துக்கு உருவார் என்பதிலும், திருவாசகம் என்னும் தேன் என்பதிலும், பரம்பொருள் எழுதிய நூல் என்பதிலுமிருந்து திருவாசகத்தின் அதிவுடைய அற்புதமான தன்மையை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். நன்றி. ஓம் கிரியா பவாய நமோ. ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். அவரை பேசுவதற்கு அழைக்க முதல் அவரை பற்றிய ஒரு செய்தி. இப்போது மாணிக்கவாசகருடைய குரு பூஜை 10 நாட்களாக சிதம்பரத்தில் நடந்து வருகின்றது. அதற்கு அவர் தொண்டாற்றி வருகின்றார் தன்னுடைய முழு நேரத்திலும். ஆதலால் இன்று சத்சங்கத்திலும் சிறிது தாமதமாக கலந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர் அங்கு தொண்டில் ஈடுபடுகின்றார். நாங்கள் மணிவாசகரின் அறிவை இங்கு எங்களுடைய சத்சங்கம் மூலம் எடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் இன்றைய சத்சங்கத்தை இப்போது தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
நாளைக்கு மாணிக்க வாசகருடைய ஒரு குரு பூஜை தினமா இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பணிய பாபாஜியினுடைய திருவருளாலையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தாலையும் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு. உங்களுடைய உதவியில தான் பாபாஜியுடைய கருணையிலையும் நம்ம அதை செய்யறோம், எல்லாரும் செய்யறோம். நீங்க அங்க இருந்துட்டு செய்றீங்க, நம்ம இங்க இருந்துட்டு செய்யறோம். அது பாபாஜிக்கு தான் நன்றி சொல்லணும். அதனாலதான் கொஞ்சம் லேட்டு இருந்தாலும் அந்த பணியை செஞ்சிட்டு இருக்குள்ள இங்க சக்சங்கத்திலயும் மாணிக்க வாசகரை பார்த்து கேட்குள்ள அதை நான் காதல வாங்கக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இங்கேயும் மாணிக்க வாசகருடைய சக்சங்கம் தான் ஒரு இதுல நடந்துட்டு இருக்கு. நான் எட்டக்க வந்துட்டேன், அங்க நம்மளால டிஸ்டர்ப்ஸ் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எட்டக்க வந்துட்டேன். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாளைக்கு மாணிக்க வாசகருடைய குரு பூஜை திருவாசகம் என்றது ஒரு சிறப்பான ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு விஷயம். அந்த விஷயத்த இன்னைக்கு நீங்க என்ன ஆழமா சொன்னீங்க, அது இன்னும் ஆழமா சொல்லணும் என்றது எனக்கு ஒரு பெரிய அவ்வா ஏற்பட்டுது. இன்னைக்கு இங்க நடக்கிற விஷயத்துக்கும் அங்க பேசுற விஷயத்துக்கும் நாம நினைச்சிட்டு இருக்கிற விஷயத்துக்கும் அப்ப இந்த திருவாசகத்துக்கும் பாபாஜியுடைய கிரியா யோகத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்றத நான் ஒரு ஒரு கணா கொஞ்சம் உணர்ந்தேன். திருவாசகத்தை பத்தி வள்ளலார் ரொம்ப சிறப்பா சொல்லுவாரு. இன்னைக்கு ஒரு சத்சங்கம் பண்ணக்கூடிய ஒரு அன்பழகன் ஒரு பெரிய பேராசிரியர் திருவாசகத்தை ஓலையில எழுதி தலையில வச்சு மேல துண்டை போட்டு போத்திக்கிட்டாராம் வள்ளலார். இன்னைக்கு அவர்கிட்ட இருந்து கேட்டேன், ஓலையில எழுதி தலையில வச்சு சொந்துக்கிட்டாராம், வச்சு மேல துண்டை போட்டு மூடிக்கிட்டாராம். திருவாசகத்தினுடைய திறப்பு அவ்வளவு இது. திருவாசகம் என்னன்னா பக்தியை ஊட்டும். நீ எந்த நிலையில இருந்தாலும் அந்த பக்தியை ஊட்டும். நீ ஆணவத்துல இருந்தனா ஆணவத்தை விளக்கும், அறியாமையில இருந்தா அறியாமையை விளக்கும், இப்படின்னு பல சிறப்பு சொல்றாங்க இப்ப சத்சங்கத்துல. அந்த அப்பப்ப நம்ம இந்த சாதனாவும் பண்ணிக்கிட்டு திருவாசகத்தை சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்குள்ள நமக்கு நிறைய இறைவனுடைய அன்பு கிடைக்கும் என்றத இன்னைக்கு அந்த வாய்ப்பை நமக்கு பாபாஜி கொடுத்தார். ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. நன்றி. நன்றி கார்த்திகேயன் ஐயா, அருமையாக அதை சொல்லியிருந்தார். நாங்கள் எங்களுடைய சங்கம் சார்பில் இதை அறிவளவிலும் எடுத்து மணிவாசகருடைய அற்புதமான குரு பூஜை தினம் நாளை வருகின்றது. அதை தொண்டளவிலும் எங்களுடைய சாதகர் மூலமாக நாங்கள் அங்கு தொண்டில் இல்லாவிட்டாலும் அது எல்லோருக்கும் ஒரு பங்கு இருக்கின்றது. அந்த தொண்டு எங்களுடைய சாதகர் செய்யும் போது சாதகர் கூட்டத்திற்கே அதில் ஒரு பங்கு இருக்கின்ற என்பதை யோகியார் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு பங்கு நிச்சயம் எல்லோருக்கும் உண்டு. அப்படியான அற்புதமான மணிவாசகர் யோகத்திற்கு மிகவும் முக்கியமான நூலை சிவபுராணத்தை எழுதியிருக்கின்றார். ஆகவே அவருடைய குரு பூஜை தினம் நாளை அவரை நீங்கள் பாபாஜியுடன் சேர்ந்து அவருக்கும் உங்களுடைய அசாதனைகளை நாளை காணிக்கையாக செலுத்த தொடங்குங்கள். நாளை நாங்கள் சத்சங்கத்தில் அதை பற்றி பேசினால் மற்ற நாடுகளில் முழு நேரமும் முடிந்துவிடும் என்பதற்காக அவருடைய விடயங்களை இன்று சத்சங்கத்திற்கு கொண்டு வந்தேன். பாபாஜியின் அருளுடன், பரம்பொருளின் அருளுடன் அவர்களுக்கு நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்வி பதில்களுக்கு செல்லவிருக்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம.